இதனைத் தொடர்ந்து அடுத்த நிகழ்ச்சியாக குழந்தை வளர்ப்பு, குழந்தைகளை எவ்வாறு வளர்க்க வேண்டும். ஏனெனில் இஸ்லாம் உலகத்திலே மனிதர்கள் வாழ்ந்து மரணிக்கும் வரை ஒவ்வொரு கட்டத்திலும் அவர்கள் எவ்வாறு வாழ வேண்டும், அவர்களுடைய அமல்களை அமைத்துக் கொள்ள வேண்டும், செயல்பாடுகளை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று ஒவ்வொன்றுக்கும் தெளிவான விளக்கங்களை தருகின்றது. வரை விளக்கங்கள், வரையறைகள் அனைத்தையும் தந்திருக்கின்றன. அந்த வகையில் குழந்தையாக இருக்கக்கூடிய ஒரு மனிதன் எவ்வாறு, அந்த பிள்ளைகள் எவ்வாறு இந்த உலகத்திலே வளர்க்கப்பட வேண்டும், அவர்களை வழிகேடான முறையிலே விட்டுவிட்டால் அதனால் பெற்றோர்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்பு, மறுமையிலே அவர்கள் அல்லாவிடம் எப்படி மாட்டிக்கொள்வார்கள் என்ற விடயங்களை உள்ளடக்கிய வகையில் குழந்தை வளர்ப்பு என்னும் தலைப்பில் அஷேக் இஸ்லாஹ் இஸ்லாமி அவர்கள் தற்போது எங்களுக்கு அழகான ஒரு உபதேசத்தை தருவார்.
نحمده ونستعينه ونؤمن بالله ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأن محمدا عبده ورسوله أما بعد إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد فقد قال الله سبحانه وتعالى يا أيها الذين آمنوا قوا أنفسكم وأهليكم نارا وقودها الناس والحجارة وقال نبينا أحمد مصطفى صلى الله عليه وسلم كلكم راع وكلكم مسؤول عن رعيته الإمام راع وهو مسؤول عن رعيته والرجل راع في أهله وهو مسؤول عن رعيته والمرأة راعية في بيت زوجها ومسؤولة عن رعيتها متفق عليه அல்லாஹ்வின் பேருதவியின் காரணமாக இன்றைய நாள் ஜமாஅத்துல் முஸ்லிமீன் வரலாற்றில், முஸ்லிம்களின் வரலாற்றில் ஒரு சந்தோஷமான நாளாக மலர்ந்திருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ், நாம் ஏற்பாடு செய்த இந்நிகழ்ச்சிக்காக சத்திய இஸ்லாத்தை விளங்க வேண்டும், எமது இஸ்லாத்தை ஈமானை உறுதிப்படுத்த வேண்டும் என்ற தூய நோக்கத்தோடு இலங்கையின் பல பாகங்களிலிருந்தும் இந்தியாவிலிருந்தும் வருகை தந்திருக்கக்கூடிய முஸ்லிமான சகோதரர்களே, சகோதரிகளே, நண்பர்களே, உங்கள் மத்தியில் நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னவென்றால், எமது குழந்தைகள் சுவனத்தின் வாரிசுகளா நரகின் எரி கொல்லிகளா என்பதாகும். இந்த தலைப்பின் மூலம் நான் கூற வரும் செய்தி என்னவென்றால், இஸ்லாத்தின் பெருமதியை நாம் உணர வேண்டுமென்றால், இஸ்லாமிய சமூகமாக வாழ வேண்டுமென்றால், மேடை பேச்சுக்களின் மட்டும் மூலமோ, மேலோட்டமான செயல்பாடுகளின் மூலம் மட்டுமோ அதனை உணர முடியாது. இஸ்லாத்தின் பெருமதியை உணர வேண்டுமென்றால் ஒவ்வொரு வீட்டிலும் இஸ்லாம் வாழ வேண்டும். பெற்றோர்கள் பிள்ளைகள் மத்தியில் இஸ்லாம் பரிமாறப்பட வேண்டும். சகோதர சகோதரிகள் மத்தியில் இஸ்லாம் பரிமாறப்பட வேண்டும். இந்த உண்மையை என்னால் முடியுமான அளவு தெளிவுபடுத்த முயற்சி செய்கிறேன். வந்திருக்கக்கூடிய அனைவரும் இவற்றை முழுமையாக விளங்கிக் கொள்வதற்கு ஏற்ப உங்களை தயார்படுத்திக் கொள்ளுங்கள். இன்று நாம் இந்த உலகத்தை பார்க்கிறோம். உலகின் பல பாகங்களிலும் மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பெற்றோர்களாக பிள்ளைகளாக வலம் வந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படியான இந்த உலகத்திலே வாழக்கூடியவர்கள் பெற்றோர்களுக்கு இஸ்லாம் எதனை கடமையாக்கி இருக்கிறது, அதே போன்று பிள்ளைகளுக்கு என்னென்ன கடமைகள் இருக்கிறது என்பதை சிந்தித்து பார்த்து அதன்படி வாழுகிறார்களா என்று கேட்டால் கிடையவே கிடையாது என்று நாம் சொல்ல முடியும். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே மனிதர்களுக்கு பல கடமைகளை ஏற்படுத்திவிட்டு அதில் ஒரு கடமையாக சூரா தஹ்ரீம் என்ற அத்தியாயத்தின் 6-7 வசனங்களிலே இவ்வாறு சொல்கிறான், யா ஐயுஹல்லதீன ஆமனூ கூ அன்ஃபுஸகும் வ அஹ்லீகும் நாரா. விசுவாசம் கொண்டவர்களே, அல்லாஹுவை முழுமையாக நம்பியிருக்கக்கூடியவர்களே, மறுமை நாளை உண்மையென நம்புபவர்களே, நீங்கள் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நரகிலிருந்து காத்துக் கொள்ளுங்கள். வகூதுஹன் நாசு வல் ஹிஜாரா, ஏனென்று சொன்னால் அந்த நரகத்தின் எரி பொருள், அந்த நரகத்தின் எரி கொல்லி மனிதர்களும் கற்களுமாக இருக்கிறார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். சொல்லிவிட்டு தொடர்ந்து சொல்கிறான், அலைஹா மலாயிகதுன் கிலாலுன் ஷிதாத், அந்த நரகத்திற்கு பொறுப்பாக சில மலக்குமார்கள் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் கடின சித்தம் கொண்டவர்கள், கடுமையானவர்கள். அல்லாஹ் அவர்களுக்கு எதனை ஏவி இருக்கிறானோ அதிலே அவர்கள் ஒரு சிறிதும் மாறு செய்ய மாட்டார்கள். அவர்களுக்கு எது சொல்லப்பட்டதோ அதனை அவர்கள் அழகாக சிறப்பாக நிறைவேற்றி முடிப்பார்கள் என்று அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறார். இந்த நரகத்தை பற்றி மிக அழகாக அல்லாஹு தஆலா சொல்லிவிட்டு அந்த நரகிலிருந்து காப்பாற்றப்பட வேண்டும் என்றால் அதற்குரிய பல வழிகளை காட்டிவிட்டு அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய விடயம், யா ஐயுஹல்லதீன கஃபரூ லா தஅதிருல் யௌம். அழகாக உலகத்திலே பல உபதேசங்கள் சொல்லப்பட்டது, பல வேத வசனங்கள் முன்வைக்கப்பட்டது, அவற்றையெல்லாம் நிராகரித்து வாழ்ந்தவர்களே, இன்றைய தினம் நீங்கள் எந்த காரணமும் சொல்லாதீர்கள். இன்னமா துஜிசௌனமா குந்தும் தஅமலூன், நிச்சயமாக நீங்கள் இன்று கூலி கொடுக்கப்படுவது நீங்கள் எந்த அளவு செயல் செய்து கொண்டிருந்தீர்கள், எதனை செய்து கொண்டிருந்தீர்களோ அதற்குதான் கூலி கொடுக்கப்படுவீர்கள் என்று அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறார். எனவே இந்த அல் குர்ஆனிய வசனத்தின் மூலம் இங்கு வந்திருக்கக்கூடிய ஒவ்வொருவரின் மீதும், நாம் முஸ்லிம்களாக இருப்போம் என்று சொன்னால் எம் மீது எம்மையும் எம் குடும்பத்தையும் நரகிலிருந்து காப்பாற்றுவது கட்டாய கடமை என்பதை நாம் மிக தெளிவாக உணர்ந்து கொள்ள வேண்டும். அந்த நரகத்தின் எரி கொல்லிகள் மனிதர்களும் கற்களும் என்பதை நாம் யோசித்து பார்த்து புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், குல்லுக்கும் ராயின் குல்லுக்கும் மசூலுன் என்ற உங்களிலே ஒவ்வொருவரும் பொறுப்புதாரிகள், உங்களது பொறுப்பு பற்றி நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள். ஒரு ஆணை எடுத்துக்கொண்டால் அவன் தனது குடும்பத்தின் மீது பொறுப்பாளியாவான். அந்த பொறுப்பை பற்றி நாளை மறுமை நாளிலே விசாரிக்கப்பட்டே தீருவான். அதே போன்று ஒரு பெண்ணை எடுத்துக்கொண்டால் அவள் தனது கணவனின் வீட்டிற்கும் அவர் மூலமாக கிடைக்கப்பெற்ற குழந்தைகளுக்கும் அவள் பொறுப்புதாரியாவாள். அவளுடைய அந்த பொறுப்பை எந்த அளவு அவள் நிறைவேற்றினாள் என்பது பற்றி அவள் விசாரிக்கப்படுவாள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். இப்படி பெற்றோராக இருக்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹு தஆலா இப்படியான கடமைகளை ஏற்படுத்தி இருக்கிறார். எமது குழந்தைகளையும் எம்மையும் அந்த நரகிலிருந்து காப்பாற்றுவது எமக்குரிய கடமை என்பதை நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று அல்லாஹு தஆலா எம்மிடம் விசாரிக்க போகிறான், அந்த விசாரணைக்கு நாம் எந்த அளவு பதிலை கொடுக்கக்கூடிய அளவில் எமது செயல்பாடுகளை வைத்திருக்கிறோம் என்பதனை நாம் ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். இப்படியான கடமைகள் இருக்கிற பொழுது இன்று இந்த உலகத்தை எடுத்துக்கொண்டால் முஸ்லீம் என்ற முஸ்லீம் என்று சொல்லக்கூடிய பெயர் தாங்கிகளை எடுத்துக்கொண்டால் இன்று உலகத்திலே பார்க்கிறோம், திருமணம் முடிக்கிறார்கள், குழந்தைகளை பெறுகிறார்கள், அவர்களை அன்பாக பாசமாக வளர்க்கிறார்கள். ஒரு குறிப்பிட்ட அளவு வந்தவுடன் அவர்களுடைய இஷ்டத்திற்கு வாழும்படி விட்டுவிடுகிறார்கள். ஏனென்று சொன்னால் பெற்றோர்களுக்கும் ஒரு கொள்கை கிடையாது, பிள்ளைகளுக்கும் கவனம் கிடையாது. பெற்றோர்கள் தொழில் துறைகளிலே முழுக்க முழுக்க ஈடுபடுவார்கள். வீட்டில் இருக்கக்கூடிய தாய்மார்கள் அவர்களது அளவு கடந்த அன்பை தனது பிள்ளையின் மீது பொழிந்து அது தவறை செய்தாலும் சரியை செய்தாலும் அதற்குரிய அன்பையும் பாசத்தையும் அள்ளி வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதனை இன்று இந்த உலகத்திலே நாம் பார்க்கிறோம். அதே போன்று இந்த முஸ்லீம் என்ற பெயர் தாங்கிகள், அதே போன்று மற்றையவர்கள் இன்று இந்த உலகத்திலே இந்த குழந்தைகளுக்கு அடுத்த கட்டமாக பாடசாலை என்ற ஒரு பெயரிலே சில இடங்களுக்கு அனுப்பிக் கொண்டிருக்கிறார்கள். அங்கு என்ன என்ன கூத்துக்கள் நடைபெறுகிறது என்று நான் சொல்லித்தான் நீங்கள் தெரிய வேண்டும் என்று கிடையாது. அதே போன்று இதே உலகத்திலே பார்க்கிறோம், பருவ வயதை அடையக்கூடிய ஆண்கள் பெண்கள் ஏன் அதற்கு குறைவாக இருக்கக்கூடியவர்கள் கூட தொலைபேசியின் வழியிலாக Facebook, WhatsApp என்று இந்த பருவ வயதிலே சீரழிந்து கொண்டிருக்கிறார்கள். இறுதியிலே அனாச்சாரங்களும் அட்டூழியங்களும் இன்று பெருகி இருக்கிறதே ஒழிய நன்னடத்தைகளை இன்றைய உலகத்திலே நாம் காண முடியாது. இப்படியெல்லாம் ஒரு நிலைமை ஏற்படும் என்பதனை அல்லாஹு தஆலா முன்னமே தெரிந்து வைத்திருக்கிறான். அதற்காகத்தான் உங்களுக்குரிய கடமைகள் என்ன, உங்கள் குழந்தைகளுக்குரிய கடமை என்ன என்பதனை அல்லாஹு தஆலா தெளிவுபடுத்துகிறான். இன்று இந்த ஒரு கூட்டமாக இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் என்று சொல்லக்கூடிய நாம் இந்த அல் குர்ஆன் சுன்னாவை முழுமையாக பின்பற்றி நிற்க கடமைப்பட்டிருக்கிறோம். இன்று நாம் சேர்ந்து இருக்கக்கூடியது ஜாஹிலிய சமூகம் என்கிற காரணத்தினால் அவர்களது வாடைகள் எம்மிலே சிலரிலே அடிக்கலாம், ஆனால் அது தவறானதாகும். உங்களது நிலைகளை நீங்கள் மாற்றிக்கொள்ளவில்லை என்றால் அல்லாஹ்விடம் நீங்கள் தப்ப முடியாது என்று எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். பாருங்கள், அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே நரகத்தின் எரி கொல்லிகளாக நீங்களும் உங்கள் மனைவிமார்களும் உங்கள் குழந்தைகளும் இருக்க போகிறார்கள், எனவே அதிலிருந்து உங்களை காத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அதே போன்று அவனிடத்திலே நீங்கள் எப்படி உங்களுடைய பொறுப்பை செய்தீர்கள் என்று கேள்வி கேட்கப்படுவீர்கள் என்றும் அல்லாஹு தஆலா சொல்வதை மிக அழகாக இந்த இரண்டு வசனங்களிலே உணர முடிகிறது. இன்று நான் சொல்ல வரக்கூடிய விடயம் மேலே கூறப்பட்ட இந்த ஒரு ஹதீஸ், ஒரு குர்ஆனிய வசனம். இந்த இரண்டையும் உங்கள் உள்ளங்களிலே நீங்கள் ஆழ பதிக்க வேண்டும், அதற்கு ஏற்ப செயல்பட வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஒரே ஒரு நோக்கமாகும். அதனை தெளிவுபடுத்துவதற்காக இன்னும் பல விடயங்களை இந்த இடத்தில் சொல்லலாம் என்று நினைக்கிறேன். அதாவது அல்லாஹு தஆலா இப்படியான கடமைகளை வைத்திருக்கிற பொழுது ஒரு சில பெற்றோர்கள் இந்த உலகத்துவாதிகள் பிழையான முறையிலே கணக்கின்றி இந்த பிள்ளைகளை வளர்த்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி சொல்லுவதை விட கணக்கின்றி விடுகிறார்கள், அவர்கள் எப்படியோ வளர்கிறார்கள் என்று சொல்லலாம். இஸ்லாத்திலே ஒன்றிணைந்திருக்கக்கூடிய நாம், இஸ்லாத்தை நாம் தெரிந்து கொண்டால் அதன்படி செயல்படக்கூடிய நாம் எப்படி எமது குழந்தைகளை வளர்க்க வேண்டும் என்பதனை ஒரு சில விடயங்களின் மூலம் நான் தெளிவுபடுத்தலாம் என்று நினைக்கிறேன். இங்கு கூடியிருக்கக்கூடிய ஒரு சிலர் குழந்தைகளை வளர்த்த அனுபவம் உடையவர்களாக இருப்பீர்கள். உங்களுக்கு உங்கள் குழந்தைகளை சரியாக வளர்க்க வேண்டும் என்றால் எப்படி வளர்க்க வேண்டும் என்ற அறிவு உங்களுக்கு காணப்படும். அதே போன்று இங்கு இருக்கக்கூடிய நாம் ஒவ்வொருவருமே பிள்ளையாக வளர்ந்திருக்கிறோம். சில காலங்களை கடந்துவிட்ட பிறகு நான் சரியாக வளர்ந்திருக்க வேண்டும் என்றால் நான் எப்படி எப்படி வளர்ந்திருக்க வேண்டும் என்று எம்மிலே சிலர் எம்மை பற்றி தெரிந்து கொள்கிறோம். ஆனால் இந்த அனைத்தையும் படைத்த அல்லாஹ், ஒவ்வொரு குழந்தைகளையும் படைத்த அல்லாஹ் எப்படி இந்த குழந்தைகளை வளர்க்க வேண்டும் என்பதனை மிக தெளிவாக மிக அழகாக எமக்கு சொல்லித் தருகிறான். அவற்றை நாம் சரியான முறையிலே காது கொடுத்து அதனை படி செயல்படுவதற்கு நாம் ஒவ்வொருவரும் கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த பொறுப்புணர்வு எம்மிலே சரியாக இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே ஒரு இடத்திலே நாம் எதை ஆசைப்பட்டுக் கொண்டிருக்கிறோமோ அந்த சொர்க்கத்திலே இருப்பவர்களை பற்றி சொல்லுகிற போது சொல்கிறான், அந்த சுவர்க்கத்திலே ஒரு சிலர் இன்னும் சிலரை பார்த்து கட்டில்களிலே சாய்ந்த வண்ணம் அவர்கள் ஒருவருக்கொருவர் பேசிக் கொண்டிருப்பார்கள். அவர்கள் சொல்லுவார்கள், நாம் இதற்கு முன்னர் அந்த உலகத்திலே இருந்தோமே, அப்பொழுது எமது குடும்பம் விடயத்திலே பயந்து கொண்டிருந்தோம். அதே போன்று அல்லாஹு தஆலா எங்களுக்கு அருள் புரிந்து அந்த கொடிய வேதனையிலிருந்து எங்களை காத்து விட்டான் என்று அவர்கள் சொல்வதாக அல்லாஹு தஆலா சூரத்து தூர் என்ற அத்தியாயத்திலே குறிப்பிடுகிறார். எனவே இந்த கடமை உணர்வு எம்மிலே சரியாக இருக்க வேண்டும் என்பது அவசியமாகும். இப்பொழுது சிலர் சொல்லலாம், நாம் குழந்தைகளை சரியாகத்தானே வளர்க்கிறோம், எமது குழந்தைகள் என்னதான் நாம் சிரமப்பட்டு வளர்த்தாலும் அவர்கள் பிழையான வழியிலே சென்று விடுகிறார்கள் என்று சொல்லக்கூடிய சிலர் இருக்கலாம். அதே போன்று இன்னும் சிலரை நாம் பார்க்கிறோம், பெற்றோர்கள் அந்த குழந்தைகளை பற்றி கணக்கே எடுப்பது கிடையாது, அவர்கள் மோசமானவர்களாக கூட இருப்பார்கள், ஆனால் குழந்தைகள் நல்லவர்களாக இருப்பார்கள். இப்படியான இந்த உலகத்தை நாம் பார்க்கிறோம். அல்லாஹு தஆலா இதனை அல் குர்ஆனிலே அழகாக தெளிவுபடுத்துகிறார். அதாவது பெற்றோர் நல்லவராக இருந்து குழந்தை மோசமாக இருப்பதற்கு ஒரு உதாரணத்தை அல்லாஹ் சொல்கிறான். நபி நூஹ் அலைஹி ஸலாத்து வஸலாம் மற்றும் அவருடைய மகன், அவர் இறுதியிலே அன்றைய காலத்திலே வெள்ளப்பெருக்கு ஏற்பட்ட போது அந்த தந்தையானவர் தனது மகனை பார்த்து சொல்கிறார், யா புனைய இர்கபு மஅனா வலா தகும் மினல் காஃபிரீன், எனது அருமை மைந்தனே, நீ இந்த கப்பலிலே ஏறிவிடு, காஃபிர்களில் ஒருவனாக நீ மாறிவிடாதே. கால ஸஆவி இலா ஜபலின் யஸிமுனி மினல் மா, அப்பொழுது அவர் சொன்னார், நான் இந்த மலையே சென்று தங்கிக் கொள்கிறேன், நீரிலிருந்து நான் என்னை காப்பாற்றிக் கொள்கிறேன் என்று அவர் சொல்லுகிறார். قال لا عاصم اليوم من امر الله من رحم, இவர் சொல்கிறார், இந்த தந்தையானவர் அல்லாஹ்வினுடைய அருளை தவிர, அவன் யாருக்கு அருள் புரிந்தானோ அவர்களை தவிர அல்லாஹ்வுடைய தண்டனையிலிருந்து யாராலும் காப்பாற்ற முடியாது என்று சொல்லுகிற அந்த நேரத்திலேயே வஹால பைனஹுமல் மௌஜு ஃபகான மினல் முஹரகீன், அப்படியே அலை அடிக்கிறது, அவர் மூழ்கடிக்கப்பட்டவர்களில் ஒருவராக மாறிவிடுகிறார். எனவே தந்தை நபியாக இருந்தார், ஆனால் குழந்தை ஒரு காஃபிராக இருந்தார். அதே போன்று அதற்கு நேர் மாற்றமாக நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், அதே போன்று அவர்களுடைய தந்தையான ஆசர் என்பவர், இவர்களை பற்றியும் அல்லாஹு தஆலா குர்ஆனிலே குறிப்பிடுகிறான். இது காலலி அபீஹி யா அபத்திலிம தஅபுது மா லா யஸ்மஉ வ லா யுப்ஸிரு வ லா யுக்னி அன்க ஷைஆ. தந்தையே, எதற்காக நீங்கள் செவிமடுக்க முடியாத, பார்க்க முடியாத, அதே போன்று உங்களுடைய எந்த தேவையும் நிறைவேற்றி வைக்காத ஒன்றை நீங்கள் வணங்கிக் கொண்டிருக்கிறீர்களே, இது முட்டாள்தனம் கிடையாதா என்ற வகையிலே கேட்கிறார்கள். இந்த உபதேசத்தை தொடர்ந்து அந்த தகப்பன் சொல்கிறார், கால அராகிபுன் அன்த அன் ஆலிஹதியா இப்ராஹிம், இப்ராஹிமே எங்களுடைய கடவுள்களை விட்டும் நீ எங்களை புறக்கணிக்க செய்ய பார்க்கிறாயா, அவர்களை விட்டு விலகி நடப்பதற்கு நீ முயற்சி செய்கிறாயா, இல்லம் என் தகி, நீ உன்னுடைய இந்த கொள்கையை விட்டு விலகவில்லை என்றால், ல அர்ஜு மன்னக்க, உன்னை நான் கல்லால் எறிந்து கொள்வேன், நீ மலியா, என்னை விட்டும் நீ எங்காவது சென்று விடு என்று அவர் விரட்டி அடிக்கிறார். இப்படியான தகப்பன்மார்களும் இருக்கிறார்கள். எனவே இங்கு விடயம் என்ன? நாம் வெறுமனவே எமது குழந்தைகளை நாம் அழகான முயற்சி செய்தோம், ஆனால் அவர்கள் சரியாக வரவில்லை என்ற உடன் விட்டுவிட்டு இருந்து விடலாமா? அல்லது சில பெற்றோர்கள் எந்த முயற்சியும் செய்யவில்லை, குழந்தை சரியாகத்தானே வளர்கிறது என்று வெறுமனவே இருந்து விடலாமா? இரண்டுமே தவறு என்பதை நாம் இந்த இடத்தில் புரிந்து கொள்ள வேண்டும். மிக தெளிவாக நாம் விளங்கிக் கொள்ள வேண்டிய விடயம் என்னவென்று சொன்னால், அல்லாஹு தஆலா இந்த உலகத்தை இயக்கிக் கொண்டிருக்கிறான். இதற்குரிய ஒரு நிர்ணயத்தை வைத்து அவனுடைய ஏற்பாட்டிலே இது பயணித்துக் கொண்டிருக்கிறது. மனிதர்கள் எந்த முயற்சியை செய்தாலும் அல்லாஹு தஆலா நாடியதுதான் நடந்து முடியும். அப்படி என்றால் மனிதர்கள் எதற்கு? அவர்கள் சுவனத்தை அல்லது நரகத்தை அடைவதற்காக அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட கடமைகளை அவர்கள் சரியாக செய்ய வேண்டும், அவர்களால் முடியுமான அளவு செய்ய வேண்டும். அதனுடைய முடிவு அல்லாஹ்வினது கையிலே இருக்கிறது, அதனுடைய பிரதிபலன் அல்லாஹ்வினது கையிலே இருக்கிறது என்ற ஒரு சிந்தனையோடு ஒவ்வொரு பெற்றோர்களும் இதற்குரிய முயற்சியை செய்வது அவசியம் என்பதை நான் இந்த இடத்திலே குறித்து காட்டுகிறேன். குழந்தைகளில் பல வகையானவர்கள் இருப்பார்கள், ஆனால் இஸ்லாத்தை நாம் பின்பற்ற வேண்டும் என்றால், சொர்க்கம் எமக்கு தேவை என்றால், நாம் அவர்களை சரியாக வளர்ப்பதற்கான முயற்சிகளை செய்தே ஆக வேண்டும். குழந்தை நல்ல முறையிலே வளர்த்தாலும் சரி, அல்லது குழந்தை தவறான வழியில் சென்றாலும், அல்லாஹ் எங்களிடம் கேட்கக்கூடிய கேள்விக்கு மிக அழகாக பதில் சொல்லக்கூடிய அளவிலே நாம் எமது குழந்தைகளை வளர்க்கிறோமா, வளர்த்து கொண்டிருக்கிறோமா என்பதனை ஒவ்வொரு சகோதரர்களும் அதே போன்று வந்திருக்கக்கூடியவர்களும் அழகாக விளங்கிக் கொள்ள வேண்டும். இதனைத் தொடர்ந்து நான் ஒரு உதாரணத்தை காட்ட விரும்புகிறேன். இதிலே அல்லாஹு தஆலா ஒரு பெற்றோர் பிள்ளைகளுக்கு மத்தியிலே இருக்க வேண்டிய உறவு எப்படி இருக்க வேண்டும், பிள்ளைகளை அந்த நரகிலிருந்து காப்பாற்ற வேண்டும் என்றால் அதற்குரிய அணுகுமுறை என்ன, எப்படி அதனை கையாள வேண்டும் என்பதனை அல்லாஹு தஆலா மிக தெளிவாக கூறிக்கொண்டிருக்கிறான். அதற்கு முன் ஒரு விடயம், இன்று இந்த ஜாஹிலியத்தினோடு, இன்றைய இந்த ஜாஹிலிய சமுதாயத்தோடு நாம் ஒட்டி இருக்கிற காரணத்தினால் அவர்கள் யூதர்களின் வழியிலே சிக்குண்டு உலகத்திலே உலக கல்விதான் தேவை, அதுதான் முக்கியமானது என்று மேலே சில தலைப்புகளிலே கூறப்பட்ட காரணங்களுக்காக அவர்கள் தங்களது பிள்ளைகளை திசை திருப்பிக் கொண்டிருக்கிறார்கள். இதே சமூகத்தோடு நாமும் சேர்ந்து உட்கார்கிற காரணத்தினால் நாமும் இந்த உலக கல்வி எமக்கு அவசியமானது என்று நாம் நினைத்துக் கொள்கிறோம். சுருக்கமாக நான் சொல்லிவிட்டு செல்கிறேன், உலக கல்வியின் மூலம் எதனை படித்துக் கொள்ளலாம், உலகத்தை பற்றி தெரிந்து கொள்ளலாம், தொழில்களை சற்று நாம் படித்துக் கொள்ளலாம், அதே போன்று அதிலே நாம் சற்று திறனுள்ளவர்களாக மாறலாம், அதே போன்று அதன் காரணமாக சில புகழ்களை அடையலாம், இறுதியிலே சம்பாதித்து குடும்பத்தினரோடு சந்தோஷமாக இருக்கலாம். இந்த உலக கல்வி உலகத்திலே வாழ்வதற்கு நாம் தேவையான எமக்கு தேவையான ஒன்றாக இருக்கலாம். அதே நேரம் மார்க்க கல்வியை ஒவ்வொருவரும் தூக்கி வீசிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த மார்க்க கல்வி இருக்கிறது, இந்த மார்க்க கல்வியின் மூலம்தான் உங்களது குழந்தைகளுக்கு தேவையான சகல மருந்துகளும் அதிலே காணப்படுகிறது. உங்களது குழந்தை நல்ல ஒரு குழந்தையாக வாழ வேண்டும் என்றால் அதற்கு மார்க்க கல்வியின் மூலம் மாத்திரமே அது சாத்தியப்படும். அதே போன்று இந்த அற்ப உலகத்தை தாண்டி மறுமையில் ஈரேற்றம் பெற வேண்டும் என்றாலும் அந்த மார்க்க கல்விதான் தேவையானது என்பதனை ஒவ்வொருவரும் உணர கடமைப்பட்டிருக்கிறீர்கள். இந்த மார்க்க கல்வி எந்த அளவு அவசியமானது என்பதனை பின்னால் வரக்கூடிய விடயங்களின் மூலம் மிக அழகாக நீங்கள் விளங்கிக் கொள்ளலாம். இந்த கல்வியை நீங்கள் ஊட்டுவதற்கு மதரசாவிலே கொண்டு சேர்த்து விடுங்கள் என்று நான் சொல்லவில்லை. அல்லாஹு தஆலா குர்ஆன் ஹதீஸின் மூலமாக எந்த அறிவுரைகளை சொல்லி இருக்கிறானோ, ஒரு மனிதனுக்கு என்ன என்ன கடமைகளையும் உபதேசங்களையும் சொல்லுகிறானோ அவற்றை நீங்கள் சொல்லிக் கொடுங்கள், உங்கள் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள். அல்லாஹு தஆலா மிக அழகான ஒரு உதாரணத்தை காட்டுகிறான். இந்த உதாரணத்தின் மூலம் எப்படி ஒரு குழந்தையை வளர்க்க வேண்டும், எப்படி இந்த உதாரணம் சொல்லப்படுகிறது, நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்பதனை நாம் ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். அதாவது அல்லாஹு தஆலா சூரத்துல் லுக்மான் என்ற அத்தியாயத்திலே ஒரு சில விடயங்களை கூறுகிறான். லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கும் அவர்கள் மகனுக்கும் மத்தியிலே உள்ள உறவை பற்றி அல்லாஹு தஆலா சொல்லுகிறான். அந்த குழந்தையை அவர்கள் எப்படி வளர்த்தார்கள், என்ன அறிவுரை செய்தார்கள் என்பதை அல்லாஹ் சொல்லிக் கொடுக்கிறான். லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தனது குழந்தையை பார்த்து தனது மகனுக்கு உபதேசம் செய்தார்கள். எனது அருமை மகனே, நீ அல்லாஹ்விற்கு எந்த ஒன்றையும் இணை வைத்து விடாதே, நிச்சயமாக இணை வைப்பு மிக பெரும் அநியாயமாக இருக்கிறது என்று லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் போதிக்கிறார்கள். இதிலே இரண்டு விடயங்களை நாம் கவனம் செலுத்த வேண்டும். முதலாவது நாம் கவனம் செலுத்த வேண்டியது இப்படி இவ்வாறு என்றாவது எமது குழந்தைகளிடம் நாம் சொல்லி இருக்கிறோமா. இரண்டாவது நாம் கவனிக்க வேண்டிய விடயம், அழகாக அவர் பாருங்கள் யா புனைய, எனது அருமை மகனே என்று விழித்து அவர் கூறுகிறார். இப்படி கூறக்கூடிய அளவிலே எமது குழந்தையோடு எமக்குரிய உறவு இருக்கிறதா? இத்தோடு அவர் நிறுத்தவில்லை, தொடர்ந்து சொல்கிறார் யா புனைய அக்மிஸ் ஸலா, யா புனைய அக்மிஸ் ஸலா வஅமுர் பில் மஅரூஃப் வன்ஹானில் முன்கர். ஒரு குழந்தைக்கு எப்படி வளர்க்க வேண்டும், அந்த குழந்தைக்குரிய மார்க்க கல்வியை வீட்டிலிருந்தே புகட்ட வேண்டும். அதனோடு பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளிலும் இஸ்லாம் வெளிப்பட வேண்டும் என்பதனை அடுத்த உதாரணத்தின் மூலம் அழகாக விளங்கிக் கொள்ளலாம். தொடர்ந்து சொல்கிறார் யா புனைய, எனது அருமை மகனே, அக்மிஸ் ஸலா, நீ தொழுகையை நிலைநாட்டு, வஅமுர் பில் மஅரூஃப் வன்ஹானில் முன்கர், நல்லதை பிறருக்கு ஏவு, தீமையை விட்டு மனிதர்களை தடுத்துக்கொள் என்று சொல்கிறார். இன்றைய ஜாஹிலியத்திலே இருப்பவர்களின் வார்த்தை எப்படி இருக்கும், நல்லதை ஏவு என்று சொல்வது கிடையாது, நல்லதை பற்றி சொல்லுவது கிடையாது, நல்லதை ஏவ வேண்டிய தேவையில்லை, நீ ஏன் தேவையில்லாத வேலை பார்க்கிறாய், முடிந்தால் நீ செய்யவில்லை என்றால் வாயை மூடிவிட்டு இரு, சமூகத்தை எல்லாம் திருத்த செல்லாதே. இஸ்லாமிய தகப்பனின் அறிவுரை எப்படி இருந்தது, அக்கிமிஸ் ஸலா வஅமுர் பில் மஅரூஃப் வன்ஹானில் முன்கர், தொழுகையை நிலைநாட்டு, தொழுகையை நிலைநாட்டு, நல்லதை ஏவு, தீமையை விட்டு மனிதர்களை தடு என்று அவர் சொல்கிறார். அத்தோடு நிறுத்தவில்லை, வஸ்பிர் அலா மா அஸாபக் இன்ன ஜாலிக மின் அஸ்மில் உமூர். பாருங்கள், தொடர்ந்து அவர் சொல்கிறார், உனக்கு இப்படி நீ செய்கிற பொழுது, இப்படி இந்த உலகத்திலே இஸ்லாத்தை பின்பற்றுகிற பொழுது பல வகையான சோதனைகளை நீ முகம் கொடுப்பாய், நீ முகம் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு சோதனைகளிலும் நீ அதனை பொறுமையோடு சகித்துக்கொள், அந்த சோதனைகளை தாங்கிக் கொள். இன்னதாலிக்க மின் அஜ்மில் உமூர், நிச்சயமாக அடித்து விரட்டுவது, அடித்து வெட்டி காயப்படுத்துவது கொலை செய்வது அதுவல்ல, பொறுமையாக இருப்பது இருக்கிறது, தன்னை அடக்கிக் கொள்ள தெரிவது இருக்கிறது, இதுதான் உறுதியான செயலாகும் என்று அந்த தகப்பன் சொல்லிக் கொடுக்கிறார். எமது குழந்தைகள் சற்று அடி வாங்கிவிட்டு வருகிறார்கள், யாரோ உதைத்து விட்டார்கள். இன்றைய ஜாகிலியவர்களின் வார்த்தை என்ன? நீ திரும்ப அடிக்கவில்லையா? நீ ஏன் திரும்ப அடிக்கவில்லை? உன்னுடைய வீரத்தை காட்டக்கூடாதா? இப்படியா பொம்பளையை போன்று வீட்டிற்கு வருவது என்று அந்த குழந்தைக்கு நீங்களே அசிங்கமான வழியை சொல்லிக் கொடுக்கிறீர்கள். இஸ்லாமிய தகப்பனின் அறிவுரை, வஸ்பிர் அலா மா அஸாபக, வஸ்பிர் அலா மா அஸாபக, உனக்கு வரக்கூடிய அனைத்து கஷ்டங்களையும் நீ தாங்கிக் கொள் என்று அந்த குழந்தைக்கு ஒரு பெற்றோர் சொல்லிக் கொடுக்கிறார். அது மட்டுமல்ல, யா புனைய, எனது அருமை மகனே, இன்னஹா இன்தக்கு மிஸ்காலு ஹப்பத்தின் மின் ஹர்தல், பாருங்கள், சரியாக அவதானியுங்கள். அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், யா புனைய, இன்னஹா இன்தக்குலு மிஸ்காலு ஹப்பத்தின் மின் ஹர்தலின் ஃபதகுன் ஃபீ ஸஹ்ரத்தின் அவ் ஃபிஸ் ஸமாவாத் அவ் ஃபில் அர்த் யாதி பிஹல்லாஹ். எப்படி ஒரு கடுகளவு காணப்படுகிறது, அது நீ செய்த நலவாக இருக்கலாம், நீ செய்த தீமையாக இருக்கலாம், நீ செய்த அநியாயமாக இருக்கலாம், அது வெளிப்படையாகவும் கிடையாது. யாரும் இல்லாத பாலைவனத்திலே நீ அப்படி உன்னை செய்கிறாய், அல்லது வானத்திலே செய்கிறாய், பூமியிலே செய்கிறாய், எதுவாக இருந்தாலும் அந்த கேள்வி கணக்கு நாளிலே அல்லாஹ் அந்த அனைத்தையும் கொண்டு வந்தே தீருவான் என்று தனது குழந்தைக்கு அவர் சொல்லிக் கொடுக்கிறார். இதுதான் தக்குவாவை ஊட்டக்கூடிய வழி. இப்படித்தான் தக்குவாவை குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். இஸ்லாமிய தகப்பன் அவ்வாறு சொல்லிக் கொடுத்தார்கள். எவ்வளவு அழகாக சொல்கிறார்கள், நீ செய்யக்கூடிய ஒரு விடயம் ஒரு அற்பமான விடயமாக இருக்கலாம், ஒரு பாலைவனத்திலே, வானத்திலே, பூமியிலே இருந்தாலும், அந்த ஒவ்வொன்றையும் ஒரு கடுகு பிரமாணமாக இருந்தாலும் அல்லாஹ் அதனை கொண்டு வந்தே தீருவான். அதே போன்று அந்த தகப்பனார் சொல்லக்கூடிய அடுத்த விடயம், வலா துஸ்இர் ஹத்தக்கலின் நாஸ், வலா துஸ்இர் ஹத்தக்கலின் நாஸ், நீ உன்னுடைய முகத்தை மனிதர்களை விட்டும் திருப்பாதே, வலா தம்ஷி ஃபில் அர்லி மரஹா, பூமியிலே நீ கர்வமாக நடக்காதே, இன்னல்லாஹ லா யுஹிப்பு குல்ல முக்தாலின் ஃபஹூர், நிச்சயமாக அல்லாஹ் பெருமை அடிக்க கூடியோர் கர்வம் கொள்ளுவோரை நேசிப்பது கிடையாது. உனது நடையிலே நடுநிலையை கடைபிடி, உனது சப்தத்தை மனிதர்களின் முன் தாழ்த்திக் கொள், இன்ன அன்கரல் ஹமீர், நிச்சயமாக சப்தங்களிலே மகா மோசமானது கழுதையின் சப்தமாகும் என்று அடுத்தபடியாக அந்த குழந்தைக்கு நன்னடத்தையை, ஒழுக்கத்தை ஒரு தகப்பனாக இருந்து அவர் சொல்லிக் கொடுக்கிறார். இங்கு நாம் கவனிக்க வேண்டியது இதுதான் இஸ்லாமிய குழந்தை வளர்ப்பு. இஸ்லாத்திலே இப்படித்தான் குழந்தையை வளர்க்க வேண்டும். எமது குழந்தைகளை நாம் குறை சொல்லலாம். இங்கு கேள்வி என்னவென்றால், இப்படி ஒரு அழகான அமைப்பிலே அவர்களை ஆறுதல் படுத்தி அவர்களுக்கு அழகான முறையிலே ஊட்டி இருக்கிறீர்களா? அல்லாஹு தஆலா இப்படியான கடமைகளை ஏற்படுத்திவிட்டு அதற்குரிய வழிகளையும் எமக்கு சொல்லி காட்டுகிறார். அது மட்டுமல்ல, பெற்றோர்கள் குழந்தைகள் விடயத்திலே வைக்கக்கூடிய ஒரு முறைப்பாடு என்னவென்று சொன்னால், அந்த குழந்தை கட்டுப்படுகிறது கிடையாது, நான் என்னதான் சொன்னாலும் கட்டுப்படுகிறது கிடையாது என்று ஒரு விடயத்தை முறைப்பாடாக வைக்கிறார்கள். அல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலமாக குழந்தைக்குரிய கடமையை சொல்லிக் கொடுக்கிறான். ஒரு தகப்பனின் திரு பொருத்தம் இருக்கிறது, ஒரு தகப்பன் பொருந்திக் கொள்வது இருக்கிறது, இது அல்லாஹ்வினுடைய பொருத்தமாகும். அதிலேதான் அல்லாஹ்வுடைய பொருத்தம் இருக்கிறது. ஒரு தகப்பனுடைய கோபத்திலே அல்லாஹ்வுடைய கோபம் இருக்கிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். ஒரு தகப்பனுக்கு கட்டுப்பட வேண்டும், அவருக்கு முழுக்க முழுக்க ஒத்துழைக்க வேண்டும் என்றல்ல, அவருடைய பொருத்தத்தை பெற வேண்டும், அதற்காக பல விடயங்களை செய்தாக வேண்டும். அப்படி செய்தால்தான் அல்லாஹ்வை திருப்திப்படுத்த முடியும். அவர் கோபித்து விட்டால் அல்லாஹ் கோபித்து விடுகிறான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். நான் கேட்கிறேன், குழந்தைகள் கட்டுப்படுகிறதில்லை என்று குறை சொல்லுகிறீர்களே, என்றாவது இப்படி ஒரு கடமை உனக்கு இருக்கிறது என்று சொல்லிக் கொடுத்தீர்களா? இந்த கல்வியை அதற்கு கொடுத்தீர்களா? அப்படி கொடுக்காமல் உலக கல்வியின் பக்கம் அதனை திரிய வைத்துவிட்டு மார்க்கத்தை பற்றி கொஞ்சம் கூட அக்கறை செலுத்தாமல் குழந்தை கட்டுப்படுகிறதில்லை என்றால் அது எப்படி கட்டுப்படும்? கடமையும் காரணமும் தெரியாமல் அது எப்படி கட்டுப்படும் என்று கேட்கிறேன். எனவே இந்த விடயத்தின் மூலம் இஸ்லாமிய கல்வி நிச்சயமானது, அவசியமானது என்பதனை நான் இந்த இடத்திலே உங்களுக்கு முன்னிலையில் சமர்ப்பிக்கிறேன். அதே போன்று அடுத்த விடயமாக ஒரு விடயத்தை நான் கூறுவது, இந்த குழந்தை வளர்ப்பை எடுத்துக்கொண்டால் அந்த விடயத்திலே ஆண்களை விட பெண்களுக்கு அதிக முக்கியத்துவம் காணப்படுகிறது. எனவேதான் அவர் விசாரிக்கப்படுவாள் என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அதே போன்று நபி அவர்களிடம் ஒரு முறை கேட்கப்படுகிறது, எப்படி? யா ரசூலுல்லாஹ், ஒரு மனிதர் வந்து கேட்கிறார், யா ரசூலுல்லாஹ், நான் இந்த உலகத்திலே அழகான முறையிலே தோழமை கொள்வதற்கு தகுதியானவர் யார்? இந்த உலகத்திலே நான் யாரோடு மிக அழகாக நடப்பது, உலகத்திலேயே யார் இருக்கிறார் முதலிடத்தில்? சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உம்முக, உனது தாய். இரண்டாவது முறை கேட்கிறார், அதற்கு அடுத்தது யார்? சும்மா உம்முக, அதற்கு அடுத்ததும் உனது தாய். அடுத்ததாக கேட்கிறார், நீ அடுத்தது யார்? சும்மா உம்முக, பிறகும் உன்னுடைய தாய். அதற்கு அடுத்தது உனது தகப்பன், அதற்கு அடுத்தது உன்னை நெருங்கியவர்கள் என்று. ஒரு மனிதன் யாரோடு மிக நெருக்கமாக இருக்க வேண்டும் என்பதனை இஸ்லாம் சொல்லிக் கொடுக்கிறது. இதனை உங்களது குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுத்தீர்களா? அதே போன்று ஒரு குழந்தை வெறுமனவே அழகான முறையில் நடப்பது கிடையாது, வெறுமனவே அனைத்து பேச்சுக்களையும் கேட்பது கிடையாது. நாம் யோசிக்கலாம், என்னுடைய குழந்தை என்னோடு மிக நெருக்கமாக நடக்கப் போகிறதா? இங்கு நான் கேட்கக்கூடிய விடயம், அந்த குழந்தை அப்படி நடக்கும், நடப்பதற்கு நீங்கள் என்ன செய்தீர்கள்? அதனை அழகாக, பாசமாக, நேசமாக, அக்கறையோடு அது சந்திக்கக்கூடிய ஒவ்வொரு தோல்விகளின் பொழுதும் ஒவ்வொரு கஷ்டங்களின் பொழுதும் அதற்கு துணையாக நீங்கள் இருந்தால் அந்த குழந்தை உங்களையே சுத்தி சுத்தி வரும், ஒருபோதும் அடுத்தவர்களை நோக்கி போகாது. அதே போன்று மிக முக்கியமாக நான் இந்த இடத்திலே உங்களுக்கு சொல்ல வந்த விடயம் என்னவென்று சொன்னால், பொதுவாக குழந்தையாக அல்லது பிள்ளையாக வளர்ந்த அனுபவங்கள் எல்லோருக்கும் இருக்கும், எனக்கும் இருக்கிறது. அந்த வகையிலே ஒரு மனிதன் அவனது வாலிப பருவத்திலே சில சவால்களை அவன் எதிர்கொள்கிறான். நாம் 40 வயதில் இருந்து கொண்டு எமது குழந்தை எமக்கு கட்டுப்படுகிறதில்லை, நாம் சொல்வதை கேட்கிறதில்லை என்று குறை சொல்லலாம். ஒரு நிமிடம், நான் இந்த குழந்தையின் வயதில் என்ன செய்தேன், என்ன என்ன விடயங்களை செய்து கொண்டிருந்தேன் என்பதனை ஒரு நிமிடம் நாம் யோசித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த உள்ளமானது இது பல வகையான ஆசைகளை சுரக்க வைக்கக்கூடியது, இந்த உள்ளமானது பல வகையான கவலைகளை ஏற்படுத்தக்கூடியது. அப்படி ஒரு விடயமாகத்தான் இந்த உளம் காணப்படுகிறது. ஒரு மனிதன் பருவ வயதை அடைந்து விட்டால் அவன் நல்ல வழியிலிருந்து திசை திரும்புவதற்கு ஒரு சில விடயங்களை ஆய்வாளர்கள் கண்டுபிடித்து சொல்கிறார்கள். வேகம், அவசரம், மிகை ஆர்வம், துடிப்பு, தைரியம், விரக்தி, சோர்வு, சுய தீர்மானம், யாரையும் மதிக்காமை, மிகை நம்பிக்கை, அளவு கடந்த மோட்டுத்தனம், இந்த விடயங்கள் தான் ஆய்வாளர்கள் கண்டுபிடித்தது. மனோ தத்துவம் சார்ந்த துறை சார்ந்த நிபுணர்கள் சொல்லக்கூடியது, ஒரு மனிதன் அவனது வாலிப பருவத்திலே எதிர்நோக்கக்கூடிய சவால் இது. இதனை அவன் சரியாக எதிர்கொண்டான் என்று சொன்னால், இந்த ஒவ்வொரு சவால்களையும் அவன் சரியாக முகம் கொடுத்தான் என்று சொன்னால், நிச்சயம் அவன் வாழ்க்கையில் வெற்றி பெற்று விடுவான். உங்கள் குழந்தைகளை கட்டுப்படுத்த முடிகிறது இல்லை என்று வருத்தப்படுகிறீர்களே, இதற்கு காரணம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் சொல்லியது அவர்களது காதில் கேட்கிறது உண்மை, ஆனால் அவர்களது உள்ளம் என்ன நிலையிலே காணப்படுகிறது? அவர்களது உள்ளத்திலே அளவு கடந்த ஆசைகள் இருக்கிறது, அதை நோக்கி அவர்கள் புறப்படுகிறார்கள். நீங்கள் எதை சொன்னாலும் அதை தட்டிவிட்டு
அவர்களது உள்ளங்களிலே காயங்களும் கவலைகளும் காணப்படுகிறது, விரக்திகளும் சோர்வுகளும் காணப்படுகிறது. அதனால் உங்களுடைய பேச்சை தூக்கி வீசிவிட்டு அவர்கள் ஒரு பாதையிலே போய்கொண்டே இருக்கிறார்கள். இந்த அனைத்து விடயங்களுக்கும், இந்த அனைத்து விடயங்களையும் எப்படி களைய வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லிக் கொடுக்கிறது. இந்த ஒவ்வொரு விடயங்களுக்கும் என்ன என்ன மருந்து காணப்படுகிறது என்று இஸ்லாம் சொல்லிக் கொடுக்கிறது. அதனை படித்து அதனை உணர்வுபூர்வமாக பார்க்கின்ற பொழுது அழகாக விளங்கிக் கொள்ளலாம். எனது வயதை மூத்த பெற்றோர்களிடம் நான் வேண்டிக் கொள்ளக்கூடிய, தாழ்மையாக கேட்டுக் கொள்ளக்கூடிய ஒரு விடயம் என்னவென்று சொன்னால், வெறுமனவே கட்டுப்பாடுகளை போட்டுக்கொண்டு அவர்கள் கட்டுப்பட வேண்டும் என்று எதிர்பார்க்காதீர்கள். வெறுமனவே சட்டங்களை சொல்லிக் கொண்டு திரியாதீர்கள். அவர்களோடு சேர்ந்து உட்கார்ந்து பேசுங்கள், அவர்களது தோள்களை தட்டி கொடுங்கள், அவர்களது நெஞ்சிலே காது வைத்து கேளுங்கள். எத்தனை உள்ளங்கள் ஆசையால் ஒரு பக்கம் சென்று கொண்டிருக்கிறது, எத்தனை உள்ளங்கள் விரக்தியினாலும் கவலைகளினாலும் மாண்டு கிடக்கிறது என்பதனை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். இதனை புரிந்து கொண்டு இதற்குரிய தீர்வு இஸ்லாத்திலே என்று அதற்கு சொல்லிக் கொடுங்கள். அதே போன்று எனது வயதை ஒத்த சகோதரர்கள் சகோதரிகளிடம் நான் வேண்டிக் கொள்கின்ற விடயம் என்னவென்று சொன்னால், சில பெற்றோர்கள் கணக்கின்றி நடக்கிறார்கள், சில பெற்றோர்கள் கட்டுப்பாடுகளை போடுகிறார்கள். நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது, எமக்குரிய வயது எமது பெற்றோரின் வயதை விட அரை வயது குறைவாக இருக்கிறது. அரைவாசி பெற்றோருக்கு 40 வயது என்றால் நாம் 15 வயதிலே இருக்கிறோம், 20 வயதிலே இருக்கிறோம். அந்த நேரத்திலே சில ஆசைகளுக்காக, சில கவலைகளுக்காக அவர்களை மதிக்காமல் ஏதோ ஒரு திசையிலே நாம் போய்க் கொண்டிருக்கிறோம். சகோதரர்களே, சகோதரிகளே, அவர்களுக்கு 40 வயது, அவர்கள் எம்மை விட 20 வயது அனுபவத்தால் மூத்தவர்கள். அவர்கள் ஒரு விடயத்தை உங்களுக்கு தடுக்கிறார்கள் என்று சொன்னால் அது உங்களுக்கு கேடாக அமையும். அவர்கள் அது கேடாக அமைந்தது, அதனால் தடுக்கிறார்கள். சில ஆசைகளை நிறைவேற்றி வைக்கிறார்கள் இன்றையெல்லாம், அதனால் உங்களுக்கு பாதிப்பு இருக்கிறது. அதனால் தான் அவர்கள் அதனை நிறைவேற்றி வைக்காமல் இருக்கிறார்கள் என்பதை ஒருவருக்கொருவர் நம்புங்கள். முதலில் நம்பிக்கை இல்லை என்றால் இவ்வளவு விடயங்கள் சொல்லுவதிலும் எந்த பிரயோஜனமும் கிடையாது. எனவே இப்படியான சவால்கள் பல மனிதனுக்கு இருக்கிறது. வாலிப பருவத்திலே ஒவ்வொரு வாலிபர்களும் யுவதிகளும் இதனை சந்திக்கிறார்கள். இந்த நேரத்திலே அவற்றை சரி செய்து ஒரு நல்ல மனிதனாக வாழ வேண்டும் என்றால் உலக கல்வியின் எந்த தொங்கலுக்கு போனாலும் அதனை அடைய முடியாது. இஸ்லாம் மார்க்க கல்வி, குர்ஆன் சுன்னா மிக அழகாக, தெளிவாக, சுருக்கமாக, இலகுவாக எப்படி ஒரு மனிதன் வாழ வேண்டும் என்பதனை அழகாக சொல்லிக் கொடுத்துக் கொண்டிருக்கிறது. இதனை எமது உள்ளங்களிலே நாம் ஆழமாக பதிக்க வேண்டும். அதே போன்று இந்த மார்க்க கல்வியை நாம் கொடுப்பதற்கும், இஸ்லாமிய வழியிலே எமது குழந்தைகளை வளர்ப்பதற்கும் ஒவ்வொரு தாய்மார்களும் தந்தைமார்களும் முயற்சி செய்ய வேண்டும் என்பதனை வேண்டிக் கொள்கிறேன். அதே போன்று அப்படி ஒரு மனிதன் இந்த உலகத்திலே வாலிப பருவத்திலே அவன் சந்திக்கக்கூடிய சவால்களுக்கு முகம் கொடுத்து இஸ்லாத்தை பின்பற்றுவான் என்றால், இஸ்லாத்தின் நம்பிக்கைகளை அவனது உள்ளத்திலே ஆழ பதிப்பான் என்று சொன்னால், அவனினால் தனிமையில் இருந்தாலும் தைரியமாக உற்சாகமாக நல்லவனாக வாழ முடியும் என்பதனை குர்ஆன் ஹதீஸின் ஒளியிலே சமர்ப்பிக்கிறேன். அதற்கு முன்னர் நான் சொல்லிக் கொள்வது, அல்லாஹு தஆலா அதாவது மனிதர்களது ஒவ்வொரு சவால்களுக்கும், மனோ தத்துவம் சார்ந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் இஸ்லாத்திலே அதற்குரிய மருந்து இருக்கிறது என்று சொன்னேன் அல்லவா. அதற்குரிய ஆதாரங்கள் சூரத்துல் மாயிதா, சூரத்துல் தலாக், பல இடங்களிலே அல்லாஹு தஆலா சொல்கிறான், நிச்சயமாக உங்கள் மத்தியிலே தெளிவான வெளிச்சம், அழகான வேதம் வந்துவிட்டது. யார் சரியான பாதையிலே அல்லாஹ்வின் பொருத்தத்தை எதிர்பார்த்து நேரான வழியை பின்பற்றுகிறாரோ அவருக்கு அதிலே நேர்வழி இருக்கிறது. சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், வயுஹ்ரிஜுஹும் மினல் துலுமாத்தி இலன் நூர். ஒரு மனிதனை எடுத்துக்கொண்டால் அவருடைய வாழ்க்கையிலே பல இருள்களை அவன் சந்திக்க வேண்டும். அந்த ஒவ்வொரு இருள்களில் இருந்தும் அவனை வெளிச்சத்தின் பால் இந்த அல் குர்ஆன் அஸ் ஸுன்னா மனிதனை வெளியாக்கி கொண்டு வந்து கொண்டிருக்கிறது. இது ஈமான் கொண்ட குர்ஆன் ஹதீஸை பின்பற்றக்கூடிய மனிதர்களிடமும் மாத்திரமே இதனை நாம் அழகாக புரிந்து விளங்கிக் கொள்ளலாம் என்பதனை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதே போன்று இப்படியான நிலைமைகளே எந்த ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை இருந்தாலும் தனிமையில் நாம் இருந்தாலும் நாம் நல்லவராக இருக்க வேண்டும் என்றால் அதற்கும் இந்த அல் குர்ஆன் சுன்னாவிலே பல ஆதாரங்களும் பல தெளிவுகளும் பல வழிமுறைகளும் காட்டப்படுகின்றன. அனைத்தையும் சொல்வதற்கு இங்கு நேரம் கிடையாது. ஒரு சில விடயங்களை நான் இந்த இடத்திலே சொல்லி முடிக்கிறேன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இந்த சக்தியை இஸ்லாத்தை போதித்த பொழுது அதனை மனிதர்கள் நிராகரித்தார்கள். யாருமே ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏன்? அவரது சொந்த தகப்பன் கூட உனது மார்க்கத்தை விட்டு நீ திரும்பவில்லை என்றால் நான் உன்னை கல்லெறிந்து கொள்ளுவேன் என்று சொன்னார். எப்படி ஒரு குழப்ப நிலைமை என்று யோசியுங்கள். அவருடைய மனம் என்ன பாடுபடும்? அவர் தெளிவாக பேசுகிறார், யாரும் ஏற்றுக்கொள்கிறார் இல்லை, பெற்றோர்கள் கூட ஏற்றுக்கொள்கிறார்கள் இல்லை. என்ன சொல்கிறார்? என்னை விட்டு எங்காவது நீ சென்று விடு, நான் உன்னை வெறுத்து விடுகிறேன். அப்பொழுது அவர் என்ன சொன்னார் தெரியுமா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன வார்த்தை, கால இன்னி ஸாஹிபுன் இலா ரப்பி, நான் செல்ல வேண்டுமா? நான் அல்லாஹ்வை நோக்கி செல்கிறேன். அனைவரும் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றாலும் சரி, நான் அல்லாஹ்வை நோக்கி செல்கிறேன், அவன் எனக்கு வழிகாட்டுவான் என்ற தைரியத்தோடு என்ற உறுதியோடு அந்த தனிமை நிலையிலும் அவர்கள் இருந்தார்கள் என்றால் அதற்கு காரணம் என்ன? இந்த குர்ஆன் சுன்னாவின் தெளிவுகள், அல்லாஹ்விடம் இருந்துள்ள அறிவுகள் அவரது உள்ளத்திலே ஆழ பதிந்தமைதான் அந்த தனிமை நிலையிலும் ஊரோடு ஒத்து போகாமல் நல்லவராக தொடர்ந்து பயணிப்பதற்கு காரணமாக இருந்தது. அதே போன்று அதே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குழந்தையை வளர்த்தார்கள். இஸ்மாயில் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் போன்ற உத்தம மனிதர்களை தனது குழந்தைகளாக வளர்த்தார்கள். இப்படி வளர்க்கின்ற பொழுது ஒரு சம்பவம், அழகாக தனது குழந்தையை வளர்க்கிறார்கள். இப்படி வளர்க்கிற பொழுது ஒருமுறை அல்லாஹு தஆலா இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வஹி மூலம் அறிவிக்கிறான், உங்களது குழந்தையை நீங்கள் குர்பானியாக கொடுக்க வேண்டும். ஒரு குழந்தை குர்பானி கொடுக்கப்பட வேண்டும் என்று சொல்கிறார். இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செல்கிறார்கள். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் ஓடி திரியக்கூடிய ஒரு பருவத்திலே இருக்கிறார்கள். சொல்கிறார்கள், யா புனைய, எனது அருமை மகனே, இன்னி அராஃபில் மனாம், நான் கனவிலே கண்டேன், அன்னி அதுபகுக்க, உன்னை நான் அறுப்பதாக, பன்னூர் மாத்தாரா, நீ என்ன சொல்லுகிறாய், உன்னுடைய கருத்து என்ன மகனே என்று கேட்கிற பொழுது அந்த அருமை மைந்தன் அந்த மகன் கூறுகிறார், கால் யா அபதி இஃப்அல் மா துஅமர், இஃப்அல் மா துஅமர், எது உங்களுக்கு ஏவப்பட்டிருக்கிறதோ அதனை நீங்கள் தாராளமாக செய்யுங்கள், அதனை நீங்கள் நிறைவேற்றுங்கள், என்னை அருங்கள், பரவாயில்லை, இன்ஷா அல்லாஹ் சஜத் சதஜிதுனி இன்ஷா அல்லாஹ் மின சாபிரீன், அப்படி நீங்கள் அறுத்தால் என்னை நீங்கள் பொறுமையாளராக கண்டு கொள்வீர்கள் என்று அந்த இஸ்மாயில் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் சொல்கிறார்கள். இப்படி ஒரு குழந்தை சொல்ல வேண்டும் என்றால் அந்த குழந்தைக்கு எந்த அளவிலே இஸ்லாம் கொடுக்கப்பட்டிருக்க வேண்டும், அந்த குழந்தையை எந்த அளவு அழகாக அன்பாக பாசமாக நேசமாக வளர்க்க வேண்டும் என்பதனை ஒவ்வொருவரும் நான் சொல்லி தெரிய வேண்டிய தேவை கிடையாது. அல்லாஹு தஆலா மிக அழகாக இந்த விடயங்களை சொல்லிக் கொடுக்கிறான். அதே போன்று மற்றொரு விடயம், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் இவர்களுடைய ஒரு சம்பவமும் இந்த குழந்தை வளர்ப்பு சார்பாக பதியப்படுகிறது. சஹீஹ் புகாரி என்ற கிரந்தத்திலே பதிவு செய்யப்படக்கூடிய ஹதீஸ், சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் சொன்னார்கள், நான் இன்றிரவு 100 மனைவிகள் அல்லது 99 மனைவிகள் எனக்கு இருக்கிறார்கள், அவர்கள் அனைவரோடும் தாம்பத்திய உறவு கொள்வேன். அந்த 100 மனைவிமார்களும் அல்லாஹ்வினது பாதையில் போராடக்கூடிய குதிரை வீரர்களை பெற்றெடுப்பார்கள் என்று சொல்கிறார். அப்பொழுது அங்கே இருந்த ஒரு மனிதர் இன்ஷா அல்லாஹ் என்று சொல்கிறார். ஆனால் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சொல்வதற்கு மறந்து விட்டார்கள். அப்படியான அந்த தருணத்திலே அல்லாஹு தஆலா அந்த 100 மனைவிகளில் ஒரே ஒரு பெண்மணிக்கு குழந்தையை கொடுக்கிறான். அதுவும் அரை குறையாக குறை மாத குழந்தையாக பிறத்து மரணித்து விடுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வல்லதி நஃப்ஸு முஹம்மதின் பியதி லவ் கால இன்ஷா அல்லாஹ் லஜாஹது ஃபீ ஸபீலில்லாஹ் ஃபர்ஸான அஜ்மஊன், அதே போன்று இறுதியாக சொன்னார்கள், முஹம்மதினுடைய உயிர் எவன் கையில் இருக்கிறதோ அவன் மீது சத்தியமாக இவர் இன்ஷா அல்லாஹ் என்ற ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தால் 100 குழந்தைகள் கிடைத்திருக்கும், 100 குழந்தைகளும் அல்லாஹ்வின் பாதையிலே போராடி இருப்பார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். இந்த இடத்திலே உங்கள் சிந்தனைக்கு நான் விருந்தாக தரக்கூடிய விடயம் என்னவென்று சொன்னால், சாதாரணமாக ஒரு குழந்தை பிறக்கிறது, எத்தனையோ உலகத்திலே அலங்காரங்களை பார்க்கிறது, எத்தனையோ ஆசைகளோடு வளர்கிறது, அதனுடைய பருவ வயதை எட்டுகிற பொழுது சென்று அல்லாஹ்வின் பாதையிலே போராடி உயிரை நீத்துக்கொள் என்று சொன்னால் கட்டுப்படுமா? இன்று இந்த உலகத்தை ஆசை காட்டி உலக கல்வியின் பக்கமே அவர்களை நிறுத்திவிட்டு சென்று போராடு உயிரை தியாகம் செய்தால் செய்யுமா? ஒருபோதும் செய்யாது. சாத்தியப்படாத ஒரு விடயம். அதற்கு இஸ்லாத்தை கற்றுக் கொடுத்து, மார்க்கத்தை கற்றுக் கொடுத்து, இந்த உலகத்தின் போலி இன்பங்களை அழகாக விளக்கப்படுத்தி மறுமையே சிறந்ததும் நிலையானதாகும் என்பதனை தெளிவுபடுத்தினால்தான் அந்த குழந்தை தனது உயிரை கொடுப்பதற்கு கூட முன்னால் செல்லும் என்பதனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பாருங்கள், அவர்களுடைய உறுதியை, நான் சென்று உயிரை கொடுப்பேன் என்று சொல்லவில்லை, எனது குழந்தைகளை உயிர் நீக்கம் செய்ய வைப்பேன். அப்படி என்றால் அதற்கு என்ன பாடுபட வேண்டும் என்பதனை நாம் ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். இன்னும் பல விடயங்கள் காணப்படுகின்றன. இருந்தாலும் நேரம் இடம் கொடுக்காமையின் காரணமாக சுருக்கத்தை ஒரு முறை கூறி நான் இதனை நிறைவு செய்கிறேன். மேற்கண்ட அனைத்து விடயங்களின் மூலம் அல்லாஹு தஆலா எமக்கு ஏற்படுத்தி இருக்கக்கூடிய கடமைகள், அதாவது உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நரகிலிருந்து காத்துக் கொள்ளுங்கள், அதனது எரிகொல்லிகள் அதாவது மனிதர்களும் கற்களும் ஆகும் என்று சொல்லிவிட்டார்கள். அல்லாஹு தஆலா சொல்லிவிட்டான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஒவ்வொரு ஆண்களும் தனது குடும்பத்தை பற்றி விசாரிக்கப்படுவீர்கள், ஒவ்வொரு பெண்களும் தனது குழந்தைகளை பற்றி விசாரிக்கப்படுவீர்கள் என்று சொல்லிவிட்டார்கள். அதற்குரிய பதிலை நாம் எந்த அளவு தயார் செய்து வைத்திருக்கிறோம், எந்த அளவு எமது குழந்தைகளை நாம் வளர்க்கிறோம் என்பதனை ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே அல்லாஹு தஆலா கூறிய இந்த அறிவுரைகளை ஏற்று இந்த உதாரணங்களை எமது வாழ்க்கையிலே நாம் சிந்தனையில் நிறுத்தி செயல்படுத்தி பார்த்து இந்த உலகத்திலே நல்ல பிரஜைகளாக நாமும் அதே போன்று எமது குழந்தைகளையும் வாழ வைத்து நாம் அந்த மறுமை நாளிலே அல்லாஹ்வினது அந்த தண்டனையிலிருந்து எம்மை காப்பாற்றி நாம் சுவன வாசிகளாகவும் எம் குழந்தைகளை சுவனத்தின் வாரிசுகளாகவும் ஆக்குவதற்கு முயற்சி செய்வோமாக என வேண்டி அதற்கு அல்லாஹு தஆலா அருள் புரிய வேண்டும் என்பதனையும் நினைவுபடுத்தி இந்த உரையை நிறைவு செய்கிறேன். அக்கூலு கௌலி ஹாதா வஸ்தக்ஃபிருல்லாஹ லீ வலக்கும்.